ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். வேத ஆராய்ச்சி நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் வளர அதிகமாக வாஞ்சிக்கிறோம். நிகழ்ச்சியில் கூறப்படும் கருத்துக்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இருங்கள்.
பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் அப்போஸ்தலர் 18:18 முதல் சிந்திக்கப் போகிறோம். இப்பொழுது பவுலப்போஸ்தலன் தனது இரண்டாவது சுவிசேஷ பணிவிடையை நிறைவு செய்து அந்தியோகியாவுக்கு புறப்பட்டு போகிறார். பாருங்கள், அப்போஸ்தலர் 18:18.
பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்த பின்பு சகோதரரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடியினால் கெங்கிரேயா பட்டணத்தில் தலைச்சவரம் பண்ணிக்கொண்டு சீரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினான். பிரிஸ்கில்லாளும் ஆக்கில்லாவும் அவனுடனே கூட போனார்கள்.
இந்த வசனத்திலே பார்ப்பது போல அவருக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடியினாலே என்று சொல்லப்படுவது பவுல் செய்த ஒரு தவறு என்று சிலர் சொல்வார்கள். நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவர்கள் அல்ல, கிருபைக்கு கீழானவர்கள் என்று பிரசங்கித்தவர் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் செய்திருக்கக்கூடாது, வாக்கு பண்ணியிருக்கக்கூடாது என்கிறார்கள். இப்படி குறை கூறுகிறவர்கள் பவுலப்போஸ்தலன் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவருக்கு ஒரு விதியை நியமிக்கிறார்கள். அருமையானவர்களே, கிருபைக்கு கீழே இருக்கிற நீங்கள் ஒரு தீர்மானம் செய்ய விரும்பினால் தீர்மானம் செய்யலாம். அப்படி தீர்மானம் செய்ய விரும்பவில்லை என்றால் தீர்மானம் செய்ய வேண்டியதில்லை. பவுல் செய்த வாக்கு போல மற்றவர்களும் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. தேவனுடைய கிருபையின் நாட்களிலே நாம் சுயாதீனம் பெற்றவர்களாயிருக்கிறோம். இன்றும் தங்களை மிகவும் பரிசுத்தவான்கள் என்று எண்ணிக்கொள்கிறவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு சில பிரமாணங்களை உண்டு பண்ணுகிறார்கள். இந்த காரியங்களையெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று அவர்கள் சொல்வார்கள். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவோடு நமக்குள்ள உறவானது அன்பின் அடிப்படையிலான ஒரு உறவு. உண்மையாகவே நாம் அவரை நேசிப்போம் என்றால் அவரோடு நமக்குள்ள உறவு முறிக்கப்படும்படி எதையுமே நாம் செய்வதில்லை. ஒருவர் இப்படித்தான் வாழ வேண்டும், அப்படித்தான் வாழ வேண்டும் என்று நாம் கட்டளையிட தேவையில்லை. நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டும். அவரோடு உள்ள உறவை நாம் முறித்துக் கொள்ளாதபடி எதை எதை செய்யலாம் செய்யக்கூடாது என்பதை அவரே நமக்கு கற்றுத்தருவாராக. ஒருவர் மாமிசம் புசிக்க விரும்பினால் அவர் புசிக்கலாம். குறிப்பிட்ட ஒரு நாளை ஒருவர் விசேஷித்து ஆசரிக்க விரும்பினால் அவர் ஆசரிக்கலாம். பாருங்கள், 1 கொரிந்தியர் 10:31, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமானது நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் நாம் எதை செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அங்கே கல்லியோனும் அப்போஸ்தலனாய பவுலும் குற்றம் சாட்டப்படுகிறார்கள். இப்பொழுது பவுல் தனது இரண்டாவது சுவிசேஷ பணிவிடையிலிருந்து திரும்பிக் கொண்டிருக்கிறார். கொரிந்து பட்டணத்திலே இவ்வளவு காலம் பணி செய்தவர் இப்பொழுது அந்தியோகியாவிற்கு போக எத்தனிக்கிறார். எனவே கெங்கிரேயா பட்டணத்திலிருந்து கப்பல் ஏறுகிறார். ஏனென்றால் அந்நாட்களிலே கொரிந்து பட்டணத்திற்கான கப்பல் தளம் அங்கேதான் இருந்தது. இந்நாட்களிலே கொரிந்து பட்டணத்திலிருந்தே மத்திய தரை கடலுக்குள்ளே பிரயாணம் செய்யும்படியான ஒரு வாய்க்கால் இருக்கிறது. பவுலப்போஸ்தலன் ஆக்கிலாவையும் பிரிஸ்கில்லாவையும் அவரோடு அழைத்துச் செல்கிறார். அங்கிருந்து அவர்கள் கப்பலேறி புறப்படுகிறார்கள். பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 18:19.
அவன் எபேசு பட்டணத்துக்கு வந்தபோது அங்கே அவர்களை விட்டு நீங்கி ஜப ஆலயத்தில் பிரவேசித்து யூதருடனே சம்பாஷணை பண்ணினான்.
ஞாபகம் இருக்கிறதா? அவர் இரண்டாவது ஊழிய பிரயாணத்தை ஆரம்பித்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் பவுலப்போஸ்தலன் எபேசுவுக்கு போவதை தடை செய்தார். இப்பொழுது திரும்ப வரும்பொழுது அவர் எபேசுவுக்கு செல்கிறார். ஆனால் அங்கே இப்பொழுது வெகு காலம் தங்கவில்லை. வசனங்கள் 20-21.
அவன் இன்னும் சில காலம் தங்களுடனே இருக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்ட போது அவன் சம்மதியாமல், வருகிற பண்டிகையிலே எப்படியாயினும் நான் எருசலேமில் இருக்க வேண்டும், தேவனுக்கு சித்தமானால் திரும்பி உங்களிடத்திற்கு வருவேன் என்று சொல்லி அவர்களிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கப்பல் ஏறி எபேசுவை விட்டு புறப்பட்டு.
இங்கே அவர் பண்டிகைக்கு எருசலேமுக்கு போகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதையும் சிலர் குறை கூறுகிறார்கள். அவர் ஏன் அந்த பண்டிகைக்கெல்லாம் போக வேண்டும் என்கிறார்கள். அருமையானவர்களே, பவுல் அப்போஸ்தலனுடைய பின்னணியத்தை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அவர் சீமோன் பேதுருவைப் போல ஒரு யூதன்தான். மோசேயின் பிரமாணங்களை காலம் காலமாய் பின்பற்றி வந்தவர்தான். எருசலேமுக்கு பண்டிகை காலத்திலே செல்லும்பொழுது அநேக நண்பர்களை சந்திக்க முடியும் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர்களிடத்திலேயும் போய் சாட்சி பகர வேண்டும் என்றுதான் அவர் விரும்பினார். எனவே வரும் பண்டிகைக்கு எப்படியாவது எருசலேமிலே இருக்க அவர் தீர்மானித்தார். அவர் கிருபைக்கு கீழே இருக்கிறார். அவர் எதை செய்ய விரும்புகிறாரோ அதை அவர் செய்யலாம். அது அவருடைய பணி. இருந்தாலும் எபேசுவிலே ஒரு அகண்ட கதவு திறக்கப்பட்டிருக்கிறதை அவர் கண்டார். அவர் ஊழிய பாரமுள்ளவராயிருந்தார். எனவேதான் மீண்டுமாக அங்கே வரவேண்டும் என்று எண்ணினார். ரோம பேரரசிலே எபேசு பட்டணம் ஒரு தலை சிறந்த பட்டணமாக விளங்கியது. அப்போஸ்தலர் 18:22 பாருங்கள்.
செசரியா பட்டணத்துக்கு வந்து எருசலேமுக்கு போய் சபையை சந்தித்து அந்தியோகியாவுக்கு போனான்.
பவுல் அப்போஸ்தலன் செசரியா பட்டணத்திலே வந்து இறங்கினார். செசரியாவிலே அல்லது யோப்பாவிலே இறங்கித்தான் எருசலேமிற்கு செல்ல வேண்டும். எனவே அவர் எருசலேமிற்கு சென்று தனது பணி அறிக்கையை சமர்ப்பித்து மீண்டுமாக வடக்கு நோக்கி சென்று அந்தியோகியா திருச்சபையை அடைந்தார். இதோடு கூட அவருடைய இரண்டாவது சுவிசேஷ பணிவிடை முடிவடைகிறது. ஆனால் மூன்றாவது பிரயாணத்தை அவர் துவங்குவதற்கு இடையிலே அதிக காலங்களை அவர் எடுத்துக் கொள்ளவில்லை. பாருங்கள் அப்போஸ்தலர் 18:23.
அங்கே சில காலம் சஞ்சரித்த பின்பு புறப்பட்டு கிரமமாய் கலாத்தியா நாட்டிலேயும் பிரிகியா நாட்டிலேயும் சுற்றித் திரிந்து சீஷர் எல்லாரையும் திடப்படுத்தினான்.
இப்பொழுது தனது மூன்றாவது பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார். கலாத்தியா நாட்டை நோக்கி புறப்படுகிறார். இந்த பிரயாணத்திலே எபேசு பட்டணத்திற்கு அவர் திரும்ப செல்கிறார். அங்கே ஒரு உன்னதமான ஊழியத்தை பெற்றுக் கொள்ளப் போகிறார். இந்த குறிப்பிட்ட காலத்திலே அங்கே வேறொருவர் எபேசு பட்டணத்திலே ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது யார்? அதுதான் அப்பல்லோ, ஆதி திருச்சபையின் ஒரு சிறப்பான செய்தியாளர். பவுல அப்போஸ்தலனைப் போல இவர் பிரசித்தி பெற்றவராய் இல்லாவிட்டாலும் அவரை குறித்தும் அநேக காரியங்களை நாம் அறிந்து கொள்கிறோம். பாருங்கள் அப்போஸ்தலர் 18:24.
அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான்.
அப்பல்லோ ஒரு யூதன், அதாவது மோசேயின் பிரமாணத்திலே வளர்க்கப்பட்டவன். அப்பல்லோ என்கிற பெயர் கிரேக்க பெயர். இவன் ஆப்பிரிக்காவின் வடபகுதியிலே அலெக்சாண்டிரியா பட்டணத்திலே பிறந்தவன். இந்த பட்டணம் மகா அலெக்சாண்டரினாலே உருவாக்கப்பட்டது. கிரேக்க கலாச்சாரம் நிறைந்த ஒரு பெரிய பட்டணம் அது. ஒரு மாபெரும் பல்கலைக்கழகம் அங்கே இருந்தது. உலகத்திலேயே பெயர் பெற்ற நூலகமும் அங்கே இருந்தது. கிரேக்க மொழியிலான பழைய ஏற்பாடான செப்துவ கிந்தாவும் இங்கேதான் செய்யப்பட்டது. அலெக்சாண்டரியா பட்டணத்திலே ஒரு யூத ஜப ஆலயமும் இருந்தது. ஆதி திருச்சபை எருசலேமிலிருந்து அந்தியோகியாவுக்கு போனது, பின்னர் அலெக்சாண்டரியாவுக்கு மாற்றப்பட்டது என்று சொல்லலாம். பல நூற்றாண்டுகளாக ஆதி திருச்சபையின் முக்கியமான ஒரு இடமாக அது விளங்கியது. அதனாசியஸ், டெட்டோலியன், அகஸ்டின் இந்த மூவரும் ஆதி திருச்சபையின் சிறந்த மனிதர்கள். இவர்கள் மூவருமே இந்த இடத்திலிருந்து வந்தவர்கள்தான். அப்பல்லோவின் காலத்திலே வாழ்ந்த ஃபைலோ என்பவர் கிரேக்க தத்துவத்தை யூத சபையத்தோடு இணைத்து எழுதினார். அப்பல்லோவும் தனது பின்னணியத்தினாலே மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதரே. அப்பல்லோவை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அவன் சாதுரியவான் என்று வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, வேதாமங்களில் வல்லவனாயும் இருந்தான் என்றும் பார்க்கிறோம். அதாவது பழைய ஏற்பாட்டை நன்கு கற்று அறிந்தவனாய் இருந்தான். பாருங்கள் அப்போஸ்தலர் 18:25.
அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான்.
கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு என்று சொல்லும்பொழுது அவன் எந்த வெளிப்பாட்டையும் பெற்றுக் கொள்ளவில்லை. வாயின் மூலமாகவே கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து கற்றுக்கொண்டதை அறிந்தவனாய் இருந்தான். அவன் ஆவியில் அனலுள்ளவனாயிருந்தான். இது பரிசுத்த ஆவியானவராலே உண்டான அனல் அல்ல. அவன் கர்த்தருக்கடுத்த காரியத்திலே ஆர்வம் உள்ளவனாய் காணப்பட்டான் என்பது இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவே பரிசுத்த ஆவியானவர் அவனை குறித்து கொடுக்கும் சாட்சிகள். அவன் பிரசித்தி பெற்ற ஒரு மனிதனாயும் இருந்திருக்கிறான். அவன் செய்தது என்ன? கர்த்தருக்கடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். ஆனால் யோவான் கொடுத்த ஸ்நானத்தை குறித்து மட்டுமே அவன் அறிந்தவனாயிருந்தான். அவன் ஏசு கிறிஸ்துவை குறித்து அறிந்திருக்கவில்லை. வசனம் 26 பாருங்கள்.
அவன் ஜப ஆலயத்தில் தைரியமாய் பேசத் தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாளும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்துக் கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள்.
ஒரு நாள் ஆராதனைக்கு பிறகு தங்களுடைய வீட்டிலே வந்து உணவு அருந்தும்படியாக அப்பலோவிற்கு அழைப்பு கொடுத்தார்கள். அவனுடைய அறிவு மிக குறைவானதாகவே இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். எனவே ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாலும் அவனுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து விபரமாக எடுத்துச் சொன்னார்கள். பாருங்கள் வசனம் 27.
பின்பு அவன் அகாயா நாட்டிற்கு போக வேண்டும் என்றிருக்கையில் சீஷர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர் அவர்களுக்கு எழுதினார்கள்.
அப்பல்லோ ஒரு ஞானமுள்ள மனிதன். ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாலும் அவனை வீட்டிற்கு எடுத்துச் செல்லும் வரை தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை குறித்து அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. இங்கே ஒரு போதகருக்கு உதவி செய்த ஒரு பெண்ணை பார்க்கிறோம். அவருக்கு தெரியாத காரியங்களை இவள் கற்றுக் கொடுக்கிறாள். இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை காண்பித்து இவ்வாறு யூத ஜனங்களுக்கு பலமாய் அவன் போதித்தான். இவ்வளவு காலமும் தான் அறிந்திருந்த பழைய ஏற்பாட்டை குறித்தும் யோவானின் ஸ்நானத்தை குறித்தும் பிரசங்கித்தான். ஆனால் ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாலும் அவனை வீட்டிற்கு அழைத்துக் கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவித்து அவனை ஒரு விசுவாசியாக்கினார்கள். இப்பொழுது அவன் புறப்பட்டு போய் அகாயா நாட்டில் உள்ள சபைகளையும் கிரேக்க திருச்சபைகளையும் கொரிந்து சபையையும் அத்தேனே பட்டணத்திற்கும் சென்று இயேசுவே இரட்சகர், அவரே மேசியா என்று பிரசங்கித்தான். அருமையான சகோதரனே சகோதரியே, இயேசுவே இரட்சகர், அவரே மேசியா என்பதை அறிந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே அப்பல்லோவை போல வாய்ப்பு கிடைக்கும் எல்லா இடத்திலேயும் நாம் பிரசங்கிக்க ஆயத்தமுள்ளவர்களாயிருக்கிறோமா? இப்பொழுது நாம் அப்போஸ்தலர் 19 அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். போலப்போஸ்தலனுடைய 3 சுவிசேஷ பிரயாணத்தை இங்கே பார்க்கிறோம். முதல் 2 பிரயாணங்களிலே சந்தித்த மக்களை மீண்டுமாக சந்திக்கும்படியாக அந்த இடங்களுக்கு அவர் செல்கிறார். பின்னர் எபேசு பட்டணத்திலே வந்திருந்து திறன் என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையிலே அனுதினமும் பேசி வந்தார். 2 அங்கே அவர் தங்கியிருந்தார். போலப்போஸ்தலன் அற்புதங்களை செய்தபடியினாலே தெமேத்ரியு என்னும் ஒரு தட்டான் பவுலுக்கு எதிர்த்து நின்றான். பெரிய கலகம் வரும் ஒரு சூழ்நிலையிலே அந்த பட்டணத்து சம்பிரதியானவனும் ஜனங்களை அமர்த்தி பவுலையும் தப்புவித்தான். பாருங்கள் அப்போஸ்தலர் 19:2 வசனங்கள்.
அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள்.
2 சுவிசேஷ பணியிலே பவுல் எபேசு பட்டணத்தின் வழியாக வந்தார். கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் அங்கே வருவேன் என்று கூறியிருந்தார். எனவே அங்கே அவர் நீண்ட காலம் தங்கவில்லை. ஆனால் இப்பொழுது மீண்டுமாக எபேசுவுக்கு போகிறார். அப்பல்லோவை தொடர்ந்து பவுலப்போஸ்தலன் அங்கே ஊழியம் செய்யப்போகிறார். ஞாபகம் இருக்கிறதா? அப்பல்லோவுக்கு இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்தோ உயிர்த்தெழுதலை குறித்தோ எதுவுமே தெரியாது. ஆக்கிலா பிரிஸ்கில்லாலே அவனுக்கு அதை கற்றுக் கொடுத்திருந்தார்கள். அதுவரை யோவானின் ஸ்நானத்தை குறித்தே அவன் பிரசங்கித்து வந்தான். எனவே பவுல் அங்கே வந்தபொழுது விசுவாசிகளான போது பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று கேட்கிறார். அதாவது, நீங்கள் விசுவாசிகளான போது நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றீர்களா என்று கேட்டதற்கு அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள்? பரிசுத்தாவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை என்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்களுக்கு எதுவுமே தெரியவில்லை. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்வதை குறித்தும் அவர்கள் அறிந்தவர்களாக இல்லை. அப்போஸ்தலர் 19:3.
அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள்.
கவனித்தீர்களா? இந்த ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றிருந்தார்கள். ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. அவர்கள் ரட்சிக்கப்படாதபடியினாலே பரிசுத்த ஆவியானவரையும் பெற்றுக் கொள்ளவில்லை. சகோதரனே சகோதரியே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் ரட்சகராக விசுவாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவராலே உயிர்ப்பிக்கப்படுகிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களிலே வந்து தங்குகிறார். பரிசுத்த ஆவியானவராலே நீங்கள் முத்திரை போடப்படுகிறீர்கள். பரிசுத்த ஆவியினாலே விசுவாசிகளாகிய திருச்சபையின் சபைக்குள்ளே ஞானஸ்நானம் பெறுகிறீர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக விசுவாசிக்கும் பொழுது நடைபெறுகிற காரியங்கள் தான் இவைகள். ஆனால் இவை எல்லாம் இந்த ஜனங்களுக்கு நடைபெறவில்லை என்பதை பவுல் கண்டுகொள்கிறார். இப்பொழுது அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவையே விசுவாசிக்க வேண்டும் என்று பவுல் விவரிக்கிறார். தாங்கள் கேட்ட வார்த்தைகளை விசுவாசித்த அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். கவனியுங்கள், அப்போஸ்தலர் 19:4-5 வசனங்கள்.
அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனந்திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றான். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள்.
யோவான் ஸ்நானனின் ஞானஸ்நானம் மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்நானம். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக ஆயத்தமாகும் ஒரு காரியம் அது. இப்பொழுது ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும். அப்பல்லோவின் பிரசங்கத்தினாலே ஜனங்கள் ரட்சிக்கப்படவில்லை. ஏனென்றால் அவனுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து எதுவுமே தெரியவில்லை. சிலர் சொல்வார்கள், அப்பல்லோவின் செய்தியினாலே அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், பவுல் அப்போஸ்தலன் வந்தபொழுது பரிசுத்த ஆவியானவரை பெற்றார்கள் என்று கூறுவார்கள். ஆனால் அது உண்மை அல்ல. பாருங்கள் அப்போஸ்தலர் 19:6-7 வசனங்கள்.
அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அந்த மனுஷர் எல்லாரும் ஏறக்குறைய 12 பேராயிருந்தார்கள்.
இப்பொழுது இந்த ஜனங்கள் சுவிசேஷத்தை மற்ற மொழிகளிலே பேசக்கூடியவர்களாய் இருந்தார்கள். எபேசு பட்டணமும் அநேக தெய்வ வழிபாடு அடங்கிய ரோம சாம்ராஜ்யத்தின் ஒரு பட்டணமாயிருந்தது. அங்கே பலவிதமான மொழிகள் பேசப்பட்டன. கிழக்குக்கும் மேற்குக்குமான கடற்கரை அங்கேதான் சந்தித்தது. அந்நாட்களிலே அது ஒரு பெயர் பெற்ற பட்டணமாயிருந்தது. இப்பொழுது இந்த ஜனங்கள் பட்டணத்தில் உள்ள எல்லாருக்கும் சுவிசேஷத்தை கொடுக்கக்கூடியவர்களாகிறார்கள். கவனித்தீர்களா, அங்கே குறிப்பிட்ட 12 பேர் இருக்கிறார்கள். இது எபேசுவின் ஊழியத்தின் ஆரம்பம். அப்போஸ்தலன் பவுல் கொரிந்து பட்டணத்திலே சிறப்பான ஒரு பணிவிடையை நிறைவேற்றினார். அதையும் விட மகத்தான ஒரு ஊழியத்தை எபேசு பட்டணத்திலே நிறைவேற்றினார். அப்போஸ்தலர் 19:8-10 வசனம் வரை பாருங்கள்.
பின்பு பவுல் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதமளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லிக் கொண்டு வந்தான். சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகளாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி சீஷரை அவர்களிலிருந்து பிரித்துக் கொண்டு திறன்னு என்னும் ஒருவனுடைய வித்யாசாலையிலே அனுதினமும் சம்பாஷித்துக் கொண்டு வந்தான். 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள்.
அங்கே மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு உண்டானபடினாலே பவுல் அப்போஸ்தலன் ஜெப ஆலயத்தை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது. எனவே அவர் அங்கிருந்து விலகி திறனு என்னும் ஒருவனுடைய வித்யாசாலையிலே அனுதினமும் சம்பாஷித்துக் கொண்டு வந்தார். இந்த திறனு என்பவனுடைய வித்யாசாலை என்றால் என்ன? எபேசு மக்களுக்காக நடத்தப்பட்ட ஒரு பள்ளி அது. ஒவ்வொரு நாளும் மதிய வேளையிலே சுமார் 2 அல்லது 3 மணி நேரங்கள் அங்கே மக்கள் கூடி கற்றுக்கொண்டார்கள். நான் என்ன நினைக்கிறேன் என்றால், பவுல் இந்த இடத்தை ஒருவேளை வாடகைக்கு எடுத்து மக்கள் பொதுவாக கற்றுக்கொள்ள வரும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில்தானே கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு அவர் பிரசங்கித்திருக்க வேண்டும். இதன் விளைவாக ஆசியாவின் அந்த பகுதியெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொண்டது. யூத ஜனங்களும் கிரேக்கரும் கர்த்தரை அறிந்தார்கள். இன்றைக்கு நீங்கள் எபேசு பட்டணத்திற்கு செல்வீர்கள் என்றாலும் திறனு வித்யாசாலை இதுதான் என்று அவர்கள் காட்டும் ஒரு இடம் இருக்கிறது. எவ்வாறு கர்த்தருடைய வார்த்தை வளர்ந்து பெறுகிறது என்பதை இந்த சம்பவம் நமக்கு காட்டுகிறது. இந்த எபேசு பட்டணத்திலே நடைபெற்ற ஊழியத்தின் விளைவாகவே கொலோசே பட்டணமும் சந்திக்கப்பட்டது. ரோம திருச்சபைக்கு அவர் எப்படி அங்கே செல்லும் முன்னதாகவே கடிதம் எழுதினாரோ அதுபோலவே கொலோசே பட்டணத்திற்கும் அவர் கடிதம் எழுதினார். என்றாலும் அவரே அந்த திருச்சபைகளை நிறுவினார் என்று சொல்லலாம். இது எப்படியாகும்? இந்த திறனு என்பவனுடைய வித்யாசாலையிலே அவர் கற்றுக் கொடுத்தது இந்த மற்ற இடங்களுக்கும் மக்களால் எடுத்துச் செல்லப்பட்டது. கொரிந்து மக்கள் பவுல் அப்போஸ்தலன் தங்களிடத்திலே வரவேண்டும் என்று எண்ணியபொழுது அவர்களுக்கு அவர் ஒரு கடிதம் எழுதினார். கவனியங்கள் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 16:7-9 வரை. இப்பொழுது வழி பிரயாணத்திலே உங்களை கண்டுகொள்ள மாட்டேன். கர்த்தர் உத்தரவு கொடுத்தால் உங்களிடத்தில் வந்து சில காலம் தங்கியிருக்கலாம் என்று நம்புகிறேன். ஆயிலும் பெந்தேகோஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன். ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். ஆசியாவின் அந்த பகுதியிலே உள்ள எல்லா ஜனங்களும் சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளும்படியாக பவுல் 2 ஆண்டுகள் எபேசு பட்டணத்திலே தங்கியிருந்து பணியை நிறைவேற்றினார். இந்த இடத்திலே அவர் கற்றுக் கொடுத்த அந்த கல்வியினாலேயே சின்ன ஆசியாவிலே அந்த 7 சபைகளும் உருவானது என்றும் சொல்லலாம். ஆம், எபேசு பட்டணத்திலே சிறப்பான ஒரு ஊழியத்தை அவர் நிறைவேற்றினார். தொடர்ந்து எபேசு பட்டணத்திலே பவுல் அப்போஸ்தலன் செய்த காரியங்களை குறித்து நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே சிந்திப்போம். இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், அப்போஸ்தலன் பவுல் தனது 2வது சுவிசேஷ பிரயாணத்தை நிறைவேற்றி திரும்ப எருசலேமிற்கு சென்று அந்தியோயா சென்று அதிக காலம் அங்கே தங்கிவிடாதபடி உடனடியாக அவர் புறப்பட்டு மூன்றாவது பிரயாணத்திலே ஊழியங்களை தொடர்ந்தார். இது எதை நமக்கு காட்டுகிறது? பவுலப்போஸ்தலனுடைய ஆத்தும பாரத்தையும் ஊழிய வாஞ்சையையும் தான் இது காட்டுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்மிலே பலர் எத்தனையோ ஆண்டுகளாய் அறிந்திருக்கிறோம். அவர் என்னுடைய இரட்சகர் என்று சொல்கிறோம். அவர் என்னுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார் என்று சொல்கிறோம். ஆனால் அவரை அறியாதவர்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அக்கறையுடனும் பாரத்துடனும் நாம் என்ன என்ன செய்கிறோம் என்பதையும் சற்று எண்ணி பார்க்க வேண்டும். பவுலப்போஸ்தலனைப் போல நாம் நீண்ட தூரம் பிரயாணம் செய்துதான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. நாம் இருக்கிற இடங்களிலே ஆண்டவருக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழுகிறோமா என்பதை ஒவ்வொரு நாளும் எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வார்களா? நம்முடைய ஓய்வு நேரங்களை நாம் எப்படி செலவு செய்கிறோம்? கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற செல்வத்தை, ஆசீர்வாதங்களை நான் என்னுடைய காரியங்களுக்கு மட்டுமே பயன்படுத்துகிறேனா, அல்லது கர்த்தருடைய ஊழியத்தை குறித்தும் அக்கறை உள்ளவனாய் இருக்கிறேனா? நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை கொண்டும் ஆண்டவர் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல விரும்புகிறார். நம் ஒவ்வொருவரையும் வித்தியாச வித்தியாசமாய் அவர் பயன்படுத்த விரும்புகிறார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று நாம் கேட்கும்பொழுது நாம் செய்ய வேண்டியதை அவரே நமக்கு போதித்து தூய ஆவியானவரே தன்னுடைய பணியிலே நம்மை பயன்படுத்துவார். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமத்தந்தையே, இன்றைக்கும் பவுலப்போஸ்தலனுடைய ஊழியங்களை நாங்கள் வாசித்தோம், சிந்தித்தோம். அவருக்கு இருந்த ஆத்தும பாரத்தை இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தர வேண்டும் என்று சொல்லி நாள் வாஞ்சிக்கிறோம். ஐயா, எங்களை சுற்றி தமிழ் மொழி பேசுகிற மக்களே எத்தனையோ கோடி கோடியாய் உண்டு. அவர்களும் உம்மை அறியாமல் இருப்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். அவர்களுக்காக நாங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை எங்களுக்கு சொல்லித்தாரும். நீர் உணர்த்துகிற காரியங்களுக்கு நாங்கள் உண்மையான இருதயத்தோடு கீழ்ப்படிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் துணை செய்யும். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய போகிற மாற்றங்களுக்காக, எங்களுடைய வாழ்க்கையை நீர் பயன்படுத்தப் போகிற வழிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 4640 4640. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். லூக்கா 12:7.